லேவியராகமும் 18வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட பாலியல் உறவுகளை பட்டியலாக இதில் போடுறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபர்பிடன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப நம்மளை கண்டித்து உணர்த்துகிற கம்பீரமான சங்கடமான ஒரு பகுதி. ஒரு கூட்டமாக இருக்கிற சபையில் மீண்டுமாக ஆண் பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துருக்கிற கூட்டத்தில் எப்படி இதை பிரசங்கம் பண்ணுவது என்ற தயக்கம் எல்லா போதகர்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருந்தது. அதனால் கூட ஒரு சிக்னல் அமைச்சு கேட்டேன், வினோத் நான் நாளைக்கு ப்ரீச் பண்ணணுமா அப்படின்னு. வினோத், ஆமாம் நீங்கள் தான் பண்ணணுன்னொன்னு நான் தப்பிக்க வழி இல்லை என்பதை உணர்ந்து நான் வந்திருக்கிறேன். பட் நான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நமக்கு கூச்சம், நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது, நமக்கு எது கூச்சமாக இருக்குது பேசுகிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை, நான் அழைக்கப்படலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் சொல்லு இல்லைங்களா, அதுதான் நம்முடைய அழைப்பு. கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதனால் அது நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுவார். அது வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு, நீதியில் வாழ்வதற்கு, நாம் படிப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுவார். நம்முடைய கூச்சத்தின் பேரில், டீசன்சி பேரில் இதெல்லாம் ஓப்பனாக நம்ம பேச தவறும் போது என்ன ஆகுது, நம்முடைய மக்களும் நம்மளும் நம்முடைய தேசமே பல நேரங்களில் அறியாமையில் பல விதமான விபரீதங்களுக்குள் சிக்கிக்கொள்ளுகிற ஆபத்து நமக்கு இருக்கிறது. ஏன், நம்ம குடும்பங்கள், சபைகள். ஆகவே ஆண்டவர் இதையெல்லாம் ஓப்பனாக, ஆண்டவரே அவரை விட பரிசுத்தரா, நம்ம அவரை விட ஒழுக்கம் தெரிஞ்சவங்களா, ஓப்பனாக இதெல்லாம் பேச, இந்த மாதிரி அதிகாரங்களை பேசும்போது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு என்ன வலியுறுத்துறாருன்னா, அவருக்காக வாழ்வது, கிறிஸ்துவனாக வாழ்வது, தேவன் பரிசுத்தமாக வாழ்வது வந்து அதில் ஒரு முக்கியமான பாகம் நம்மளுடைய செக்ஷுவல் பியூரிட்டி. கற்போடு நாம் வாழ்வது, கற்பை காத்து வாழ்வது ரொம்ப அவசியம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுறார். அதை திருப்பி திருப்பி உரைச்சி சொல்கிறார். ஏன்னா நம்ம அப்படி அப்படியே நைஸாக நழுவீரை பார்க்கலாம், ஆனால் அதை நிற்க வச்சு ஓப்பனாக, இன்னும் புரியலையா, இன்னும் சொல்கிறேன், இன்னும் புரியலையா, இல்லையா, நீங்கள் வேறு ஏதோ சொன்னீங்கல்ல, ஓப்பனாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டியா என்ற அளவுக்கு நமக்கு ஓப்பனாக பேசுகிறார். இந்த செக்ஸ் என்பது ஆண்டவர் வந்து ஒரு படைத்த ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், ரொம்ப வல்லமையான ஃபோர்ஸ். அது வந்து மனித குலம் பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்பணும் என்பதற்காக அதை வல்லமையாகத்தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் படைத்தார். அதை நம்ம நிச்சயமாக முழுசாக நம்மெல்லாம் யாரும் புரிஞ்சவங்க இல்லை. அந்த செக்ஸ் டிரைவு, செக்ஸ் ஃபோர்ஸ்ன்றத உண்மையாகவே யாருக்குமே, நமக்கு யாருக்குமே புரியாது, நம்ம காலத்தில் இருக்கிற மக்களுக்கும் புரியாது. அந்த அந்த சக்தியை வந்து ஒரு அளவுக்கு அது ஒரு எல்லையை கடக்கும் போது கட்டுப்படுத்த முடியாத ஆபத்தாக அது அந்த மனிதனுக்கோ மனிதிக்கோ குடும்பத்திற்கோ அந்த சமுதாயத்திற்கே மாறிவிடுகிறது சக்தி. அது சில நேரங்களில் இப்போ ஒரு ஃபோர்ஸ், ஒரு எலக்ட்ரிக்சிட்டினா அதை எவ்வளோ கண்ட்ரோலோடு பயன்படுத்துகிறோமோ அது எவ்வளோ நல்லதாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அது எல்லை மீறுச்சுன்னா அதுவே நம்மளை அழிச்சிடும் இல்லைங்களா. அப்படிப்பட்டது தான் செக்ஸ். ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், அது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு அருளாக அதை கடவுள் நியமித்த கோட்டுக்குள்ளே எல்லைக்குள்ளே அதை அனுபவிக்கும் போது தான், அந்த எல்லையை கடக்கும் போது, வெறும் குடும்பங்கள் மாத்திரம் இல்லை, தேச தேசங்களாக, கலாச்சாரங்களாக ஒரு ஒரு அழிக்கிற ஒரு சுனாமி பிரளயம் வந்த மாதிரி அழித்து, எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக எத்தனையோ கலாச்சாரங்களை அழித்து சுக்குநூறாக ஆக்கிருச்சு. ஒரு சுனாமி வந்து அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் பிரளயம் மாதிரி மக்களை தூக்கி வாரி போட்டு ஒரு முழு நிலப்பறவையே அழித்து விட்டது இந்த பாவம், செக்ஸ் என்ற பவர். அதனோட விளைவை ஆண்டவர் இங்கே 25வது வசனத்தில் சொல்கிறார். பாருங்க, பயங்கரமாக காணானியர் அழிக்க போகிறாரு. ஒரு குழந்தை விடாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அழிஞ்சு போகுது. ஒரு சின்ன குழந்தை கூட அங்கே மிஞ்ச போகிறதில்லை, நிலப்பறவே சுருகாடாக மாறப்போகுது. அது காரணம் என்ன சொல்கிறாரு, என்ன இதெல்லாம் இதுதான் காரணன்றார். இதனோட விளைவுகளாக இந்த மாதிரி அவங்க செய்த செக்ஷுவல் சென்ஸுனால கட்டுப்பாடு மிஞ்சி போனதுனால முழு குடும்பம் மாத்திரம் இல்லை, முழு தேசம், முழு கல்ச்சரு. 25வது வசனத்தில் அவர் பயன்படுத்துகிற ஒரு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அடைமொழி பாருங்களேன், தேசம் தன் குடிகளை கக்கி போட்டது, லாக்குன்னு வாந்தி எடுத்து போட்ட மாதிரி. ஐயையோ இதெல்லாம் மனுஷருங்களா நீங்கள், ஐயோ ஜீ கதா நீ அப்படின்னு கக்கி போட்டதான். தேசமே தாங்க முடியல, அதுக்கே கொமட்டி கக்கி போட்டது. அது மாத்திரம் இல்லை, இதில் பிசாசுகளுடைய ஈடுபாடுகளும் இதெல்லாம் தீவிரப்படுத்தி அழிவை அந்த சமுதாயத்தை மக்களை கொண்டு போவது இருப்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் வந்து பாருங்கள், ஏன் சொல்லணும், அவர் எவ்வளோ இறக்கமாக இறங்கி வந்து, இதான் ஆண்டவருடைய கருணையை பார்க்குறோம். இறக்கமாக இறங்கி வந்து மிகவும் துல்லியமாக ஓப்பனாக கூச்சம் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து, எப்பா இந்த மர்மமான ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸுன்ற செக்ஸை நான் தான் கிரியேட் பண்ணேன், அது உனக்கு முழுசாக புரியாது, மனித குலமே பழுகி பெருகணும்னு நான் பெரிய பவரை அதை கிரியேட் பண்ணேன், அது ஒரு ஃபென்டாஸ்டிக் பவர், அது உனக்கு ஃபுல்லாக புரியாது, அதை ரொம்ப அதில் விளாடினேன் உன் கையெல்லாம் எரிச்சுக்கும், வாழ்க்கை எரிஞ்சிடும், நான் அதை கிரியேட் பண்ணேன், அதை தவறாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, அது உன்னை அழிக்கும், உன் குடும்பத்தை அழிக்கும், ஏன் தேசங்களையே அழிச்சிருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உனக்கு டீச் பண்ணுறேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு இறங்கி வந்து அந்த மக்களுக்கு சொல்கிறது ஆண்டவர் எவ்வளோ கருணை உள்ளவர் அப்படின்று காட்டுது. அதனோட ஒரு ஒரு ரெகுலேட்டுன்றது, அதெல்லாம் ஒரு ரெகுலேஷன் கொடுத்து இதுதான் இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ரெகுலேட் பண்ணி சொல்லி கொடுக்குறார். ஆகவே இதை இந்த அதிகாரத்தை மூணு தலைப்பில் படிச்சுக்குவோம். முதலாவது, செக்ஷுவல் பாவங்களை தவிர்த்து கொள்வதற்கு ஒரு ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவேஷன், ஒரு எச்சரிக்கை, அதை முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது, எந்த விதமான தவறான செக்ஷுவல் பாவங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கு, ஒரு பெரிய பட்டியலே வருது, அதை சுருக்கமாக பார்ப்போம். மூணாவது, இந்த மாதிரி பாவங்கள் ஆலிய பாவங்களுடைய அதிர்ச்சி தரும் விளைவுகள், இதெல்லாம் நினச்சி கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட அதிர்ச்சி தர விளைவுகள்லாம் இதில் சொல்கிறார் அவர். ஓகே, முதலாவது ஒரு மோட்டிவேஷன் அண்ட் வார்னிங் டு அவாய்ட் செக்ஷுவல் சின், ஒரு ஊக்கத்தை கொடுக்குறார். முதலாவது சாப்டர் ஆரம்பம்போவே ஒரு மோட்டிவேஷனோடு ஆரம்பிக்குது, ஒரு உந்துதலோடு ஆரம்பிக்குது, அதனோட எண்டில் ஒரு எச்சரிக்கையோடு முடியுது. ஒரு புக்கை எடுத்தோன்னா ரெண்டு பக்கம் கவர் இருக்கிற மாதிரி இந்த அதிகாரம் அப்படி தான், இந்த கவர் என்ன மோட்டிவேஷன் பண்ணுறேன், இந்த எண்டு கவர் என்ன வார்னிங் பண்ணுறேன், ஊக்கப்படுத்தி சொல்கிறேன், நல்லபடியாக சொல்கிறேன், நல்லபடியாக கேட்கலன்னா வார்னிங்கோடு சொல்லி இந்த அதிகாரம் ஒரு புக்கு மாதிரி முடியுது. மோட்டிவேஷன் என்ன, முதலாவது உன்னை நீ யார் என்று தெரிஞ்சுக்க, நோ யுவர் ஐடென்டிட்டி, அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். ரெண்டாவதாக, மற்ற தேசங்கள் மாதிரி இருக்காத, மற்ற ஜாதிகள் மாதிரி நடக்காத, ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். நோ யுவர் ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு. பாருங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஆரம்ப வசனமே தேவனே இறங்கி வந்து இதை பேசணும்னு வந்திருக்கிறார், பேசி அவர் வந்து அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாரு. இப்போது பிரதர் தாஸ் படித்த மாதிரி மீண்டும் மீண்டுமாக அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நாலாவது அஞ்சாவது வசனம்லாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் அதை சொல்லிட்டு திருப்பி 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 சொல்லிட்டு போகிறார். அப்படின்னா என்ன, அதில் என்ன, நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் என்னுடைய மக்கள், யூ ஆர் மை பீப்புள், ஆகவே என்னுடைய நியாயங்களை செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். திருப்பி திருப்பி சொல்கிறார், நீங்கள் என்னுடைய உடன்படிக்கை மக்கள், நான் உங்களை தெரிந்து கொண்ட அதுதான் உங்களுடைய அடையாளம். பயங்கரமான காலாகாலத்துக்கு இருந்தால் வர முடியாத எகிப்துத்தனத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து அதோடு மீட்டது மாத்திரம் இல்லை, அற்புதமான சுதந்திர பூமிக்கு உங்களை நான் கொண்டு போகிறேன், உங்களை நான் பாதுகாத்து அடைக்கலமாக இருந்து நான் வாக்குத்தத்ததையெல்லாம் நிறைவேற்ற வரைக்கும் உங்களை கொண்டு போகத்தான் செய்வேன், நான் செய்கிறேன், நான் உங்கள் தேவன், நீங்கள் என் மக்கள், நீங்கள் என்னோடு உடன்படிக்கையில் இருக்கிறீங்க, ஒருபோதும் மறக்காதீங்க, மறக்காதீங்க. ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னா, இந்த தேசம் வந்து அதை ரிப்பீட்டடாக சொல்கிறார். ஏன் அவங்களுக்கு தெரியாதா, ஏன் தெரியாதுன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய பெரிய கோளாறு, பெரிய தவறு பழைய ஏற்பாட்டில் என்னன்னா, அவர்கள் மறந்தார்கள். சங்கீதங்களை திருப்பி திருப்பி வரும், ஏன் அவங்க கெட்டு நாசமாக போனாங்க, அவர்கள் கர்த்தருடைய செயல்களை, தாங்கள் யார் என்பதை, கர்த்தர் என்ன செய்தார் என்பதை மறந்தார்கள், மறந்தார்கள். ரிப்பீட்டடாக அவங்கள என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக மாரடிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி அவர் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். காலையிலலாம் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் செஞ்சதை நினச்சி பாரு, நினச்சி பாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு தியானிச்சு நீ யார், ஆண்டவர் உனக்கு நித்தியத்தில் என்ன செஞ்சார், காலத்தில் என்ன செய்தார், குமாரன் மூலமாக என்ன செய்தார், அதை ஒவ்வொரு நாளும் நினச்சி வாழு. சொல்லலைங்களா காலையிலாம் அதை தான் அவர் அங்கே சொல்கிறார். நினச்சி வாழு, ஒரு ஞாபகமாக மீண்டும் மீண்டுமாக. ஏன் அப்படி நினச்சி வாழ்கிற ஒரு பழக்கம் தான், எத்தனை சோதனைகள் எத்தனை இழுப்புகள் வெளியில் நமக்கு இருந்தாலும் ஆண்டவரின் மேலே இருக்கிற நேசம் நன்றி கடன் ஆராதனை நமக்கு வழி தவிர விடாது நம்மளை. இட் வில் கன்ஸ்ட்ரெயின் அஸ், நம்மளை கட்டுப்படுத்தும் அந்த சிந்தனை தான், அந்த எண்ணம் நம்முடைய அடையாளத்தை அறிகிற எண்ணம் தான் நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷன், தவறான பாதையில் போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஊக்கம் இல்லைங்களா. நீங்கள் பரிதாகமாக 100 காலம் வருஷங்களில் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, உங்களை நான் அற்புதங்களை செய்து மீட்டேன், உங்களை வெளியே கொண்டு வந்தேன், உங்களுக்காக மீட்பை சாதித்தேன், உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை முன்னாடி வைத்திருக்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்கிறார். எவ்வளோ புதிய ஏற்பாடில் வர மாதிரி வருது இல்லைங்களா, ஒத்த மாதிரி வருது. புதிய ஏற்பாடும் பல ஏற்பாடும் ஒரு விதத்தில் ஒரே மாதிரி தான். புதிய ஏற்பாடு கிறிஸ்தவ மாதிரி தான். எபேசியரில் நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை இறையாண்மையாக உன்னை மீட்டு கொண்டேன், இரத்தத்தினால் ஆகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு, உங்களை விடுதலை செய்து மகிமையான சுதந்திரம் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், அதை நோக்கி வாழுங்க, அதை சிந்தித்து வாழுங்க, அதை அறிந்து வாழுங்கன்னு எபேசியரில் படிச்சுட்டு வர்றது தான் இங்கே வருது. ஏன் ஏன்னா அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, 21st century இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு மூளைக்கு வேலை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறான்னு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் தியானித்து அதில் வருகிற ஊக்கத்தில் வாழலைன்னா நம்மளும் இஸ்ரவேல் மாதிரி நாசமாயிரும். அதோட ஆபத்து அங்கே தான் இருக்குது இல்லைங்களா. அதை வர படிச்சுட்டு போயிட்டு மறந்துடுறது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஏற்றபடி நம்மளை நாமளே ஞாபகப்படுத்திக்கிட்டு த எக்ஸீடிங்லி கிரேட் பவர் நமக்குள்ளே எப்படி வேலை செய்யணும்னு காலைல நான் சொன்னேன். சும்மா கேட்டு போகிறதில்ல, கேட்டதை சிந்தித்து நம்ம மூளையில் வேலை செய்த ஆவியானவர்னால் ஏவப்பட்ட வசனங்களை மீண்டும் மீண்டுமாக சிந்திக்கும் போது, எவ்வளோதான் கவர்ச்சிகரமாக உலக பாவங்கள் நம்மளை தூண்டினாலும், இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் இந்த மாதிரி பாவங்களில் நம்ம அகப்பட்டு உழுவுறதுக்கு காரணமே என்ன, நீ யாருன்னு உன்னை அடையாளம் பார்த்துக்க மாட்டேன்ற. கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் எடுத்து நீ உன்னுடைய நீ யார் கிறிஸ்துவுக்குள்ள என்பதை தியானிக்கிற மனுஷன் இல்லை. அப்படி செய்கிறதா இருந்தால் ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. அதனால தான் முதல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறார், நீ யார், முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதனால தான் நான் சொன்னேன், செக்ஷுவல் பாவங்களை தவிர்த்து கொள்ளுகிறதுக்கு ஊக்கம் ஒரு மோட்டிவேஷன் இதுதான். நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதான புதிய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்துகிறார் கொரிந்தியர்லாம், என்னையா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு தெரியுமா, கிறிஸ்துவுடைய சரீரம் யா காலில் பார்த்த மாதிரி இல்லைங்களா. கிறிஸ்து அவர், நான் நான் அவர், என் இணைப்பிறையாத ஒருத்தரோடு இணைச்சிக்கிட்டு உன்னை போய் வேசியில் போய் இணைக்கலாமா நீ, அதிர்ந்து பவுல் சொல்கிறார். அது தெரிஞ்சிச்சுன்னா நீ செய்வியா, நீ யாருன்னெலாம் மறந்துட்டியே நீ, அதனால தான் அப்படியெல்லாம் உனக்கு வருது அப்படின்னு. நோ யுவர் ஐடென்டிட்டி. ரெண்டாவது எச்சரிக்கை. நம்மலாம் அந்த மோட்டிவேஷன்லாம் சில நேரங்களில் கேட்குறது இல்லை இல்லைங்களா. எச்சரிக்கை, பயங்கரமான எச்சரிக்கை வருது. 24-30 எச்சரிக்கை தான். அதிகாரம் முடிய, நீங்கள் தேவனுடைய மக்கள், உங்களை நான் அழைத்தேன், என்னை நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என்னை பின்பற்றுவது மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற ஜாதிகள் படி நீங்கள் இராதபடிக்கு, அவர்கள்கிட்ட அவங்களுடைய பழக்க வழக்கங்களை படிக்காதபடிக்கு உங்களை நீங்கள் பிரித்து பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் உங்களை பிரித்து இருக்கணும். எகிப்து, முதல்ல எகிப்துலேருந்து உங்களை கூப்பிட்டு வந்தேன், எகிப்து பழக்கங்கள் எதுவும் உங்ககிட்ட இருக்காதபடி பார்த்துக்கங்க. இப்போ கானாந்தேசத்துக்கு கூட்டு போகிறேன், கானாந்தேசம் மக்களுடைய வழக்க பழக்கங்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க. பரிசுத்தம்னா ரெண்டு பாகம் இருக்குது, கடவுளை பின்பற்றுவது ஒரு பாகம், ஒரு வசனங்களை கை கொள்வது, ரெண்டாவதாக சுற்றி இருக்கிற பாவ உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றாது இருக்கிறது இன்னொரு பாகம். 30வது வசனத்தில் அவர் சொல்கிறார், வாசிங்களா, அவர் கொடுக்குற வார்னிங் பாருங்கள்.
உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்.
தீட்டுப்படுத்தி உங்களை கை, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், இதுக்கு முன்னாடி எதையும் கை கொண்டு அதை முறைமைகளை பின்பற்றி உங்களை தீட்டுப்படுத்திக்காதீங்க. ஏன்னா வந்த எகிப்தில் இருக்கிற சோதனைகள் பயங்கர டெம்டேஷனாக இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் வர கனானியர்கள் டெம்டேஷன்லாம் மேக்னெட் மாதிரி உங்களை இழுக்கும், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உங்களை நீங்கள் எப்படி காத்துக்கலாம், இந்த வருகிற சோதனைகளை தவிர்த்துக்கலாம்? ரெண்டு காரியம். ஒன்று, நீ யாருன்னு அறிந்து உன்னை நீ அறிந்து கொள் இல்லைங்களா. கிறிஸ்துவுக்குள்ளே நீ யாருன்னு அறிந்துக்கோ. ரெகுலராக மெடிடேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீ யார், ஆண்டவர் உனக்கு என்ன செய்திருக்கிறாரு அதை நினச்சி நினச்சி அதனோட வெளிச்சத்தில் வாழ். அதுதான் உனக்கு பலனை கொடுக்கும் இல்லைங்களா. அதுதான் போதுமான வல்லமையை கொடுக்கும். வெளி தீட்டுகளில் நீ அகப்படாத படிக்க, இல்லைன்னா நீ தீட்டு தான் பட்டு போவேன். ரெண்டாவது, இந்த வார்னிங்கை சீரியஸாக எடுத்துக்க. அந்த 24வது வசனத்தில் சொல்கிறாரு, உன்னை நீ தீட்டுப்படுத்தி வர தேசங்களை மற்ற தேசங்களைப் போல் தீட்டுப்படுத்தினார், அவர்களை நான் விசாரிப்பேன், அந்த தேசங்களை நான் விசாரித்து கானானியர்கள் வந்து இந்த மாதிரி பழக்கங்களில் தங்களை தீட்டுப்படுத்திக்கினாங்க, அவங்க பாவங்களை நான் தண்டிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், 25வது வசனம் கடைசியில், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேசம் தன் குடிகளை கக்கி போடும். அந்த அருவறுப்பான அருவறுப்புகளை, வக்கிர செயல்களை நீங்கள் செய்யாதீங்க. இப்பொழுது உங்களுக்கு முன் இந்த ஜாதிகளை தேசம், 27வது வசனம்,
இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவன் எவனாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம்.
அவங்கள கக்கி போடுச்சு, அவங்கள நான் அழிக்கிறேன். கக்கி போடுச்சு தேசம், அதுக்கப்புறம் நான் அவங்கள அழிக்கிறேன். சுக்குநூறாக ஒரு சந்ததியே இல்லாதபடிக்கு. இன்னைக்கு கானானியர் குடும்பத்தில் பிறந்தவங்க ஒருத்தருமே இல்லை. அவங்க யாருமே அட்ரஸ் இல்லாமல் நான் பண்ணிட்டேன். அவங்கள மாத்திரம் இல்லை, நீங்கள் அந்த தேசத்தில் போய் இதெல்லாம் செஞ்சீங்கனாலும் உங்களையும் நான் விட மாட்டேன். உங்களையும் அந்த தேசம் கக்கி போடும், உங்களையும் அந்த தேசத்துலேருந்து நான் விரட்டி அடிப்பேன் இல்லைங்களா. அது வெறும் மிரட்டலாவா முடிஞ்சு போச்சு? நம்ம இஸ்ரவேல் வரலாறு இதுக்கு இவங்களுக்கு தெரியாதானா? இதை எழுதும் போது ஆண்டவர் அதை சொன்ன மாதிரியே செய்யலை. அதான பாபிலோன் அடிமைத்தனத்தில், அசீரிய அடிமைத்தனத்தில் கக்கி போட்டதுன்னா அப்படி இப்படி இல்லை அவங்க பட்ட பாடு. பாலா சொல்கிற மாதிரி இன்னமும் கக்கி போட்டு எப்படி தவிக்கிறாங்க பாருங்கள். பயங்கரமாக வாங்கினாங்க. வம்சம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் இன்னமும் வம்சம் கண்ணை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கிது இல்லைங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் அவர் எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அதுவும் புதிய ஏற்பாடில் நமக்கும் எடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு அப்படி கொடுத்தாரு, நமக்கு எச்சரிக்கை இல்லையா? புதிய ஏற்பாடில் நீ ரட்சிக்கப்பட்டாய், ஒன் சேட் ஃபார் எவர் சேட், ஆடுவோம் பாடுவோம் நான் சொல்லிட்டு இருந்தார் புதிய ஏற்பாடில். ஏன் புதிய ஏற்பாடு கட்டளைகள் இல்லையா? இந்த பாவங்களை குறித்து 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுங்கள். எந்த பாவமானாலும் மனுஷன் தன்னுடைய சரீரத்துக்கு வெளியில் செய்கிறான், ஆனால் வேசித்தனம் செய்கிறவன் தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாகவே செய்கிறான். கலாத்தியர் 5:19, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறது. ஆவியில் நடக்கிறியா மாம்சத்தில் நடக்கிறியா? என்ன மாம்சத்தின் கிரியை வெளிரங்கம் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் என்ன தெரியுமா? செக்ஷுவல் இம்மொராலிட்டி, இதுதான் மாம்சத்தின் கிரியை. இதுதான் நீ மாம்சம் வாழ்க்கையில் ஆட்சி செய்துன்னு அர்த்தம், ஆவியானவர் அவிந்து போயிட்டார்னு அர்த்தம். செக்ஷுவல் இம்மொராலிட்டி. எபேசியர் 5:5 சுதந்திரத்தெல்லாம் நாங்கள் படிக்கிறோம், சுதந்திரம் எனக்கு காத்திருக்கு, நீ ஏமாந்து போயிடாத. இது For you may be sure, இதை பற்றி ரொம்ப உறுதியாக இருங்க. Sexually immoral or impure, அசுத்தனோ sexual immorality, வேசித்தனம் செய்கிறவனுக்கு தேவராஜ்யத்தில் எந்த சுதந்திரமும் இல்லை. கேரண்டியாக நீ வச்சுக்க, அந்த பழக்கத்தில் நீ இருக்கிறேன்னா உனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. வார்னிங் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, எபிரேயர் 13:4 சொல்கிறாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். கன மேரேஜ் ரொம்ப டிவைன் இன்ஸ்டிடியூஷன், அதை ரொம்ப மதிக்க தெரியணும், நீ ரொம்ப ஆனர் பண்ண தெரியணும். அப்படி ஆனர் பண்ண தெரிஞ்சு விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. அந்த பெட்டை அசுத்தப்படுத்திடாத. ஒரு ஆண் ஒரு பெண் உறவு, அதை அசுத்தப்படுத்திடவே படுத்திடாத. என்னங்க நடக்கும் அசுத்தப்படுத்தினா? வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நியாயம் தீர்ப்போம். ஓகே, என்னங்க முதல் பகுதியில் பார்க்குறோம், ஒரு ஊக்கத்தை கொடுக்குறார். நீ என்னுடைய மக்கள், உனக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் யோசித்து சிந்தித்து பார்த்து என்னுடைய தியானத்தில் என்னுடைய ரட்சிப்பின் அதிசயத்தில் நான் யார் உன்னோடு செய்த உடன்படிக்கின் ஆசீர்வாதங்களை சிந்தித்து வாழு, உனக்கு ஊக்கம் கொடுக்கும், சுத்தமாக வாழணும். ரெண்டாவது ஒரு வார்னிங்கோடு அந்த அதிகாரம் முடியுது. ஓகே, என்ன செக்ஷுவல் பாவங்களை தடை செய்கிறார், எந்த உறவுகளை தடை செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை வந்து பார்க்கும்போது அஞ்சாவது வசனத்தில் முடியல, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழகாக எவ்வளோ நல்லா சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் என் கட்டளைகளை என் நியாயங்களை கை கொள்வீர்களாக, அவைகளின்படி செய்கிற எவனும் அவைகளால் கெட்டுப்போவானா? பிழைப்பான். நான் கர்த்தர், என் கட்டளைகளை நான் கொடுக்குறேன். அந்த கட்டளைகள் வந்து உங்களை ஒடுக்கவோ, ஐயோ ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இவர் என்னப்பா கட்டளை கொடுக்குறாரு, உங்களை ஒடுக்கவோ உங்களை அடுக்கவோ உங்களை உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தடை ஏற்படுத்தவோ இல்லை. நான் கொடுக்குற கட்டளைகளின்படி நீ வாழ்ந்தீனா அந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபுல்லாக அனுபவிப்ப, அதை வாழ்க்கையை ஃபுல்லாக அனுபவிப்ப நீ. அதன்படி நடக்கிற எவனும், பாருங்கள் எல்லாரும் இல்லை, இதெல்லாம் லூஸாக விடுறானுங்க இல்லை, அதன்படி அனுபவிக்கிற எவனும் அவைகளால் பிழைப்பான். சந்தோஷமாக லைஃப் ஃபுல்லஸ்ட் ஃபுல்லஸ்ட் ப்ளஷர் அவனுக்கு கிடைக்கும், ஃபுல்லஸ்ட் இன்பங்கள் அவனுக்கு கிடைக்கும். அது ஒரு ரிச்சாக இருக்கும், முற்றிலுமாக இருக்கும். கடவுள் மீண்டும் மீண்டுமாக வேதத்தில் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி செக்ஸை வந்து நம்ம ஒரு வெறும் சரீர இணைப்பாக மாத்திரம் பார்க்கிறதை தவிர்க்க வேண்டும். அதுக்காக அது படைக்கப்படலை இல்லைங்களா. அது ஒரு செக்ஸனுடைய முழுமையான நோக்கம் வந்து அது வந்து ஒரு நீண்ட கால உணர்ச்சி பூர்வமான பழக்கப்பூர்வமான வளருகிற சிந்தனை ஒற்றுமையோடு ஆவிக்குரிய ஒற்றுமையோடு அந்யோன்யத்தோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சரீர அந்யோன்யம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் இட் இஸ் எமோஷ்னல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஒன்னஸ். அதுதான் செக்ஸே, மனதால் இருதயத்தால் சிந்தையால் உணர்ச்சியால் ஆவியால் டோட்டல் யூனியன், அதுதான் செக்ஷுவல் ஒன்னஸ். அப்படித்தான் படைத்தார் அது, அது அப்படி நடக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்கள், மனதால் சிந்தையால் உணர்ச்சியால் பழக்கத்தால் நீண்ட கால உறவினால் ஏற்படுகிற ஒரு இணைப்பு தான் அது. அந்த மாதிரி ஒரு இணைப்பு திருமணத்துக்குள்ளே மட்டும்தான் ஏற்பட முடியும் இல்லைங்களா, அதுக்குள்ளே மட்டும்தான் ஏற்பட முடியும். அதை விட்டு தவிர்த்து நம்ம வெளியே போகும்போது உடனடியாக அது ஏமாற்றம் அளிக்கிறது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் கூட நிறைவளிப்பது மாத்திரம் இல்லை, அது மிகுந்த தீங்குகளை விளைவிக்கிற ஒரு அனுபவமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்கிற மாதிரி அனுபவிக்கலைன்னா திருமணத்திற்கு வெளியே பாருங்களேன், தவறான நபர்களோடு இதை வைத்து கொள்ளும்போது ஒரு பெரிய தீங்கு விளைவுகள் அதில் வருது. அதனால தான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற, என்னங்க ஆண்டவரே செய்யக்கூடாது, எந்த மாதிரி உறவுகளை தடை பண்ணுகிறீர்கள், ரெண்டு டைப்ஸை லிஸ்ட்டு போடுறாரு. ஒன்று, முதலாவது டைப் வந்து நெருங்கிய உறவு உள்ளவர்கள், ஹியூமன் உறவுகள், இரத்த சம்பந்தம் உறவுகள், 6-8 வரைக்கும் வருது. அந்த மாதிரி உறவுகளில் தொடர்ந்து இந்த உறவு போகும்போது கட்டுப்பாடை எல்லையை மிஞ்சி அது பிசாசு தீவிரப்படுத்துகிற வக்கிர முறைகேடான அருவறுப்பான உறவுகளில் முடியுது. அது அந்த லிஸ்ட் என்ன, 19-23 வரைக்கும். முதல்ல இதை செய்யாத, இதை எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு போயிடுவேன், அது கேட்டாவே நமக்கு அருவறுப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, படிக்க கூட முடியாது, அதுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார் பாருங்களேன். முதலாவது என்ன, நெருங்கிய உறவுகள், பலவிதமான இரத்த சம்பந்த உறவுகளை பற்றி பேசுது. இங்கிலீஷில் இன்செஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த மாதிரி உறவுகள். 6-18 வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவன் இட்ஸ் இன்செஸ்ட்னும் போது ஒரு அசுத்த, கடவுளுடைய பார்வையில் அசுத்த உறவுகள். அதை வந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்களேன், நிர்வாணம் ஆக்கலாகாது, அன்கவர் த நேக்கட்னஸ். அது வந்து என்னென்னா ஒரு யூஃபமிசம் அப்படின்வாங்க. யூஃபமிசம்னா தமிழில் என்ன சொல்லுது, ஒரு மறைமொழி சொற்பொழிவு அப்படின்னா என்ன புரியும் நமக்கு, ஒரு காரியத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் ஒரு ஒரு டீசெண்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. அதான் மறைமொழிவு சொற்பொழிவுன்றது. மறைமொழி ஒரு டீசெண்டாக சொல்கிறது இல்லைங்களா, ஒரு பொலைட்டாக டீசெண்டாக சொல்கிறது. அதான் நிர்வாணம் ஆக்கல் ஆகாதே அப்படின்னா என்ன, அது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, எங்கே போட்டிருக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி, அது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு இருக்கு உனக்கு இருக்கிற நெருங்கிய உறவுகளை தவறான பார்வையில் பார்க்குது, தவறான நோக்கத்தில் எண்ணத்தில் சிந்தித்து அதன் மூலமாக பாலிய தூண்டுதலை ஏற்படுத்தி கொள்ளாதபடிக்கு. தவறான சிந்தனையோ தவறான பார்வையிலையோ நெருங்கிய உறவுகளை பார்த்து அதனால் ஒரு செக்ஷுவல் அரோசலை நீ ஏற்படுத்திக்க கூடாது. ராங்காக அவங்கள கற்பனை பண்ணி அவர்களுடைய அங்கங்களை தவறான கார்வையில் பார்த்து ஏற்படுத்திக்க கூடாது. இதுவே தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூட கூடாது, நீ அப்படி எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது. அதுதான் நிர்வாணமாக்கல் ஆகாது. அத்தோடு அதோடு தொடர்ந்து அது திருமணம், அது உறவு போய் அது திருமணத்தில் கூட போய் முடியுது இல்லைங்களா. அந்த காலத்துலலாம் ஒரு ஹஸ்பண்டுக்கு பல மனைவிகள் இருப்பாங்க, நம்ம காலத்தின்படி பேசலை இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் பல உறவுகள் குடும்பங்களுக்குள்ளேயே உறவுகள் ஏற்பட்டுருது. அப்படியெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கு. என்ன மாதிரி உறவுகள், இரத்த சம்பந்த உறவுகள், ஏழிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தாயோடு உறவு, மாற்றான் தாய் ஸ்டெப் மதர், அதாவது எங்கள் அப்பாவுக்கு மனைவி தான் ஆனால் எனக்கு அம்மா கிடையாது. அந்த காலத்தில் அநேக மனைவிகள் வைத்திருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி உறவுகளில் ஸ்டெப் சிஸ்டரு, ஸ்டெப் சிஸ்டர், டாட்டர் மகள், மருமகள், ஆண்ட் பெற்ற தாய் பக்கம் அம்மா பக்கம் இருக்கிற ஆண்ட்டு, இது எல்லாம் இவங்களோடு எந்த விதமான உறவுகள், திருமணமும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த இரத்த சம்பந்தங்களோடு அவர்களை நிர்வாணம் ஆக்கல் ஆகாது. ஒருவேளை நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு தலை சொரிஞ்சு உட்காந்துருக்கலாம், என்ன தான் நடக்குது இந்த அதிகாரத்தில். அந்த காலத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், இது நாடோடியாக சுற்றுற குடும்பங்கள்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப பேர் ஒன்றா தான் வாழ்வாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த ஒரு மனுஷன் அந்த காலத்தில் ஆண்டவர் இருதய கடினத்தினால பல திருமணங்களை அனுமதிச்சிருந்ததுனால ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் தான், அவனுக்கு பல மனைவிகள் இருக்கும், தாவீதுக்கு இருந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த குடும்பங்களில் பல மனைவிகள், ஸ்டெப் மதர், ஸ்டெப் சிஸ்டர், சிஸ்டருங்கிறது கூட்டு குடும்பமாக இருக்கும். அந்த இடங்களில் எப்படி நடந்துக்கிறது, அந்த குடும்பங்களில் தங்களை தாங்களே சீர்குலைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறார். எனக்கு ஞாபகம் வருது நம்ம படித்த ரெண்டு சாமியல், அம்னான் அண்ட் தாமார். அம்னான் கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். தன் சகோதரி மேலே, ஸ்டெப் சிஸ்டர் தான், அவனுக்கு ஆசை வந்துச்சு. ஆண்டவர் இதை சொன்னார், பண்ணாதப்பா, இது தடை, இது இந்த அதிகாரத்தை அவன் படிச்சிருந்தானா அவனும் அழிஞ்சான், அந்த பெண்ணும் அழிஞ்சிச்சு, குடும்பமே சீராச்சு, அம்சலோம் வெறுப்பு வந்து எவ்வளோ பெரிய விபரீதங்களுக்கு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஏன் விளாடாத, செக்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்கிற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும், வேறு எப்படியாவது விபரீதமாக எனக்கு பிடிச்சிச்சின்னு போனேன், அவ்வளோதான், நீயும் அழிஞ்சா உன் குடும்பமும் அழிஞ்சிச்சு. தாவீது குடும்பத்தில் எவ்வளோ பெரிய அழிவு வந்துச்சுங்க. அது ப்ரொடெக்ட் கைட்லைன்ஸை கொடுக்குறாரு, நம்மளையும் நம்ம உறவுகளையும் சட்டவிரோதமான பாலிய செயல்பாடுகளை தவிர்த்து கொள்ளணும். ஓகே, இது இதெல்லாம் நோ, பிளட் ரிலேஷன்ஷிப்பில் உறவு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இருக்கக்கூடாதுன்னா முதலாவது நமக்கு தெரிஞ்சது ஆண்டவர் சொல்லிட்டாரு இருக்கக்கூடாது இல்லைங்களா. அவருடைய கட்டளைகள் கடவுளுடைய ஆர்டருக்கு விரோதமானது, அது கடவுளுடைய பிரமாணத்துக்கு. ரெண்டாவது கடவுளுடைய ஆர்டர் மாத்திரம் இல்லை, அது அப்படிப்பட்ட உறவுகள் ஏற்படும் போது பலவிதமான சரீர ஆவிக்குரிய மன ரீதியான விபரீதங்கள் வருகிறது. உதாரணத்துக்கு சரீர விபரீதங்கள் எடுப்போம், அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொதுவாய்ப்பு சயின்ஸ் ப்ரூவ் பண்ண ஒரு காரியம் என்னன்னா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் கல்யாணம் பண்ணும்போது உறவுகள், ஒரே பயாலஜிக்கல் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது என்ன நடக்குது, அந்த படைப்பின் ஆர்டரே நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுனால பிறக்கிற பிள்ளைகள் வந்து பல நேரங்களில் ஃபிசிக்கல், மென்டல், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பிறக்கிறது இல்லை, பலவிதமான டேமேஜ் ஜீன்ஸு, ஹார்மோன்ஸு, குரோமோசோமல் இம்பேலன்ஸ் எல்லாம் ஆகி குழந்தைங்க பிறக்கும், விபரீதமாக பிறக்கும் குழந்தைங்க. சில நேரங்களில் அந்த சில குழந்தைக்கு ஆண் மாதிரி இருக்கும் ஆனால் பெண் ஃபீலிங் இருக்கும், பெண் மாதிரி இருக்கும் ஆண் ஃபீலிங் இருக்கும். ஏன் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன உறவுகள் மீறி காரியங்களை செய்யும்போது தான் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வெரி ராங் ஸ்டடிஸ் உலகம் ஃபுல்லாக நமக்கு காட்டுது. சிஸ்டர்ஸு பிரதர்ஸுக்குள்ள உறவுகள் ஏற்படும் போது, ஒரே குடும்பங்களில் ரொம்ப சான்சஸ், ரொம்ப ரொம்ப சான்சஸ், 30-40% மேலே சான்சஸ்ஸு பிறக்கிற பிள்ளைங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷன், ஆர்கன் உறுப்புகள்லாம் டிஃபெக்டாக இருக்கிறதுக்கு. ஏன் மிருகங்கள் வளர்க்குறவங்களும் அவங்க என்ன அவங்களுக்கு அதுவும் தெரியுமா, ஒரே ஃபேமிலி ஒரே ப்ரீடில் இருக்கிற ஃபேமிலி அதில் உறவு வைக்கக்கூடாது, ஏன்னா பிறக்கிற அந்த குட்டி வந்து நல்லாவே பிறக்காது. மிருகங்களுக்குள்ளேயே இருக்கு அந்த கோட்பாடு இல்லைங்களா. அது பெரிய விபரீதங்கள், சரீர விதமான விபரீதங்கள். ஏன் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் இப்போல்லாம் ரூல் போட்டிருக்கிறாங்க இந்த உறவுகளில். நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, லா படி அப்படி செஞ்சால் இது தான் இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு லாலாம் இருக்குது நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இல்லைங்களா. அதெல்லாம் லாவில் தடை பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, வெறும் சரீர தீங்குகள் மாத்திரம் இல்லை, பயங்கரமான சைக்கலாஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் விளைவுகள் இருக்குங்க. சைக்கலாஜிக்கல் ஏன் இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளோடு நம்ம அவங்களை நிர்வாணம் ஆக்குகிற பாலியல் தூண்டுதல்களை ஏற்படுத்திக்கிட்டோன்னா இந்த பகுதி என்ன வெளிப்படுத்துதுன்னா, அந்த வசனத்தில் சொல்கிறாரு, அது உன்னுடைய உறவு, உன்னுடைய தகப்பு, உன்னுடைய உறவுன்னும் போது அது உன்னை நிர்வாணப்படுத்திக்கிறாய், உன்னை நிர்வாணப்படுத்திக்கிறாய். அப்படின்னா தங்கள் தன் சுயத்தோடு ஒரு செக்ஷுவல் இன்பங்களை பார்க்கிற எந்த உருவமும் சரி, கடவுள் வந்து நமக்கு நம்முடைய பாதுகாப்புன்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. இந்த அசுத்தாவிகள் சொல்கிறோம் அந்த பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காரு. அந்த பாதுகாப்பின் கவசத்தை நீக்குகிறது தான் இப்படிப்பட்ட செயல்கள்லாம். அந்த கவசத்தை நீக்கும்போது என்ன ஆகுது, பலவிதமான ஆவிகள் நம்முடைய ஆசைகளை தூண்ட தீவிரப்படுத்த நம்ம இடம் கொடுக்குறோம் இல்லைங்களா. டிமானிக் இன்வேஷன். அதனால தான் அந்த பிசாசுங்கள்லாம் ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மனுஷன் மூலமாக குடும்பம் குடும்பம் தேசம் தேசமாக எல்லாமே படையெடுத்து அவங்கள ஆட்கொள்கிறது எதுக்காக, இந்த மாதிரி இடம் கொடுக்கும்போது தான். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மனுஷ உறவு, இந்த பிசாசுடைய செயல், இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குதுலாம் அதெல்லாம் நமக்கு உண்மையாகவே அவ்வளோ தெரியாது, அதெல்லாம் தெரியாது, அதோட மர்மம் தான். ரொம்ப அதை பற்றி அறியாமல் இருக்கிறோம். மனுஷ உறவுகள் இதை ஒரு ஒரு கனெக்ஷன், ஒரு தவறான சட்டவிரோதமான பாலியல் பழக்கங்களுக்கும் பிசாசுக்கு நம்முடைய பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோன்ற ஒரு உணர்வும் அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். அதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கத்தான் முடியாது. ஏன்னா எந்த மனுஷனும் கட்டுப்படாத இச்சைகளுக்கு இடம் கொடுக்குறவனை கேட்டு பாருங்கள், அவனுடைய இச்சைகள்லாம் எல்லாம் ஓரளவுக்கு கடந்த பிறகு அவனை தானே இழக்கிறான், ஏதோ அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தன்னை கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் பண்ணுது யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு பவர் தன்னை ஆட்கொண்டு தன்னுடைய மனதையும் சரீரத்தையும் ஆட்கொண்டு அவன் நார்மலாக மனசாட்சி உள்ள மனுஷன் மாதிரியே செயல்படுறதில்லை, ஒரு மிருகம் மாதிரி மாறிப்போய் அவன் செய்கிறதே என்னான்னு தெரியாத அளவுக்கு செய்கிற அளவுக்கு அவன் மிஞ்சி போகிறதுக்கு என்ன, இது மாதிரி பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்துறதுனால தான். சுய இந்த மாதிரி உறவுகளில் நம்ம ஆண்டவர் மிஞ்சி அந்த எல்லை கோட்டுகளை போகும்போது பிசாசுகள் நமது இச்சைகளை தீவிரப்படுத்துறதுக்கு இடம் கொடுத்துட்றோம். டிமானிக் இன்வேஷன் அப்படின்வாங்க. பெந்தகோஸ் சொல்கிறது தான் பிசாசு விரட்டுறதில்லை, இதிலெல்லாம் பிசாசு இருக்குது பாருங்களேன். ஏன்னா அதனால தான் சில மனுஷங்களே பயங்கரமான கதைகளை நம்ம படிக்கிறோம், ரேப் சீரியல் கில்லர்ஸு, கொன்று சித்திரவதை பண்ணி பாகங்களை வெட்டி புதைக்கிறது, குழந்தைகளை இது பண்ண, அதெல்லாம் என்ன அவங்ககிட்டலாம் பேசுனீங்கன்னா நார்மல் மனுஷங்க தான். சில பேர் நல்லா கூட பேசுவாங்க, நல்லா நல்லவங்களாக கூட இருப்பானுங்க, எத்தனையோ நல்லது செஞ்சவங்களாக இருப்பானுங்க, ஏன் அவங்க அப்படி ஆயிட்டாங்க, நார்மல் மனுஷங்க தான். இந்த மாதிரி தவறாக போய் பிசாசுங்களுக்கு இடம் கொடுத்து அது அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தது தான், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தது தான். தர்மஸ்தாலா இடங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆகவே டீசெண்டாக இருக்கிற மனிதர்கள் தான் எல்லை கடக்கும் போது பிசாசு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இச்சைகளை தீவிரப்படுத்துகிறது. ஏன்னா நமக்கு வாசிக்கிறோம் பிசாசுகள், சரீரம் இல்லாத பிசாசுகளுக்கு பலவிதமான தீமையான இச்சைகள் இருக்குது. அதனால தான் கடவுள் வான் பண்ணுறார், திருப்பி 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 வான் பண்ணுறார், அளவுக்கு அதிகமான பாலியல் தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காத, அது தீவிரமாக அழிக்கும், பிசாசு நரகத்தின் சேனைகளுக்கு இடம் கொடுக்கும், பல விபரீதங்கள் நடக்கும். ஒரு நேச்சுரல் ஆர்டர், ஆண்டவர் கொடுத்த இயற்கையான பாதுகாப்பை கவசத்தை நம்மக்கிட்ட இருந்து நீக்கிறது இந்த மாதிரி உறவுகள் தான். ரோமர் 1 போட்டு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, தங்களுடைய மனிதர்கள் தங்களுக்கு இயற்கையின்படி செய்யாத இயற்கையை கோட்டை மீடும்போது, இயற்கையாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற காரியங்கள் அவருடைய ஆர்டர் படி அனுபவிக்காது இருக்கும்போது என்ன பண்ணுறார் கடவுள், தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்குற யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு, அசுத்த ஆவிகளுக்கு கூட ஒப்பு கொடுக்குறார். அசுத்த ஆவி வந்து பிடிச்சிக்கும் அவங்கள, பிறகுலாம் நார்மலாக இருப்பாங்க, அதில் பார்த்தா பயங்கரமாக பேய் வந்த மாதிரி ஆடுவாங்க, அனலாக இருப்பாங்க. ஏன் அசுத்த அவிகளுக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்கிறதில்ல. அந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்லுதே, ஒரு மனுஷன் மாத்திரம் இல்லை, ஊர் தேசமே அப்படி விட்டு விட்டாராம், தேசமே அப்படி போயிடும். அப்படி போனது தான் காணான் தேசம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷனும் ஒரு எடிக்டாக மாறி, எனக்கோ ஒரு நாள் நல்லா தானங்க சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தார், நல்லா தானங்க ஒழுங்காக இருந்தார், திடீர்னு பார்த்தா பார தூர பாவங்களை சிக்கி ஆடு தலையை வெட்டுறதுக்கு கூட்டு போகிற மாதிரி பிசாசு கூட்டு போவோம். நல்லா தான் இருந்திருப்பார், சர்ச்சு கூட போயிருந்திருப்பார். ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தையே நிலப்பறிவு முழுசாக அழிவுக்கு கொண்டு போகிற பழக்கங்கள் இவைகள். ஸ்டாப். இது வந்து கட்டுப்படுத்தாத காரியங்கள், இப்படியெல்லாம் விபரீதம் ஆகும். இப்படி நடக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அதுதான் அடுத்த பட்டியலை நமக்கு சொல்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறத மீறி மீறி தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும், ஆவிகளுடைய கண்ட்ரோல் வந்த பிறகு ஆண்டவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும், அதுதான் நெக்ஸ்ட் லிஸ்ட்டு வருது, 19-23. நீங்கள் யாராவது படிச்சுட்டு விட்டால் போதும், அதை பற்றி என்ன பேசுவது, பேசுகிறதுக்கோ நமக்கு கூச்சம் தான். பாருங்களேன், அடுத்த லிஸ்ட்டு என்ன, ஒப்பு கொடுத்த உடனே என்ன ஆகுதான், ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, நான் சொல்லி முடிக்கிறேன். ஐ திங்க் ஃபாஸ்ட்டாக டிஃபிகல்ட்டாக மென்ஷன், ப்ரீஃபாக சொல்லி முடிக்கலாம். 5 காரியத்தில் என்ன வருது, 1வது என்ன நடக்குதுன்னா, ஒரு தகாத நேரத்தில் உறவுகள் ஏற்படுகிறது, திருமணத்துக்குள்ளேயே ஏற்படும், அது ஒரு அடையாளம், நீ கட்டுப்பாடு மிஞ்சி போகிற. என்ன 19வது வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு பெண் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் இருக்கும்போது அந்த உறவில் போகிறது, கட்டுப்படுத்த முடியாத உறவு 1வது. 2வது கிளாசிக் அடல்ட்ரி தான், 20வது வசனத்தில் உன்னுடைய திறனோடு இந்த உறவை கொள்வது. 3வது ஒரு பிள்ளைய பலி கொடுப்பது, சாக்ரிஃபைஸ், சைல்டு சாக்ரிஃபைஸ். இதுக்கும் செக்ஷுவல் பாவங்களுக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னா, ஆர்கியாலஜியில் காட்டுறாங்க, இந்த கானானியர்கள் வந்து மோலக்கும் பாகாலும் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் ஒரு பாகம் இந்த மாதிரி தாசிகளோடு உறவு. இதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இதனோட ஆழமாக அவங்க தீவிரமாக ஈடுபட்ட உடனே அந்த ஓரளவுக்கு போன பிறகு, மிஞ்சின பிறகு, பிசாசின் ஆவிகள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான பாசம், அன்பு, உறவு, குடும்பம், பிள்ளைகள் என்ற உணர்வு கூட அற்றுப்போய் அந்தளவுக்கு மந்தமாகி பிசாசால் கட்டுப்படுத்தப்பட்டு, இவ்வளோ இன்பத்தை கொடுக்குற தெய்வத்திற்கு தன் பிள்ளைய கூட தரவாத்து கொடுக்குற அளவுக்கு மிருகமாக மாறி போகிறாங்களாம். ஏன் பிள்ளைய கூட யாராவது பலியாக கொடுப்பாங்களா, கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட உறவு, அந்த டோப்பமீன் இன்க்ரீஸ்ன்னுவாங்க. இப்போல்லாம் போனோகிராஃபிலாம் நடக்குது இல்லைங்களா, அதில் போய் போகிறவங்க என்ன ஆகுறாங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் போகிறாங்க, போய் 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 அதில் அடிமைப்பட்டு நேரமெல்லாம் அதில் போகுது, வேலையில் நேரம் செலவு பண்ண டைம், வேலையை தாரவாத்து கொடுத்துட்றாங்க, குடும்பத்தை தாரவாத்து கொடுத்துட்றாங்க, பிள்ளைகளையும் தாரவாத்து கொடுத்துட்றாங்க, எதுவுமே இல்லை, அது இருந்தால் இன்பம் இருந்தால் போதும், இரவும் பகலும் அதுலேயே போய் அப்படியே அதில் அந்த டோப்பமீன் ஒரு லெவலுக்கு அப்புறம் மிஞ்சி போன பிறகு என்ன ஆகுது, உறவு கிறவு எதுவுமே தெரியாத ஒரு மிருக ஜடமாக மாறி போயிடுறதில்ல. அப்படி தான் அங்கே அந்த பிள்ளைகளையே பலி கொடுக்குற ஒரு பழக்கம், அது நீங்கள் செய்யக்கூடாதுன்றார். 4வது பீஸ்டியாலிட்டி, அதை ஒரு மிருகத்தோடு அப்படிப்பட்ட உறவு இருக்கக்கூடாது. 5வதாக ஹோமோசெக்ஷுவாலிட்டி, ஆண் ஆண் பெண் பெண் உறவு இருக்கக்கூடாது. இப்போல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காலம் வந்தாச்சு, அது வந்து ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல், ஒரே மாதிரி வாழணும், நம்ம ஆல்டர்னேட்டிவாக இருக்கலாம், நான் நாங்கள் ஒரு குடும்பம் அப்படின்லாம் இருக்குது, அது அவங்க ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல்னு பேரை கொடுக்கலாம். கடவுள் அதுக்கு என்ன கொடுக்குறாரு, அபாமினேஷன், அருவறுப்பு, பரிசுத்த குலைச்சலான அருவறுப்பு, அது இயற்கைக்கு விரோதமானது. அது எங்கள் ஆஃபீஸ்லாம் கூட இருப்பாங்க, குடும்பங்களாக இருப்பாங்க, ஆனாலும் பெண் பெண் குடும்பங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் கடவுள் இங்கே அருவறுப்புன்றார், இட்ஸ் அபரேஷன். கடவுள் மிகவும் அருவறுக்கிறார்னா, அவர் மூக்கில் ஒம்ப முடியாத நாத்தம், அது த நாஸ்ட்ரல் ஸ்டென்ச் இன் த நாஸ்ட்ரல்ஸ் ஆஃப் காட். ஆகவே இதெல்லாமே ஒரு மனிதனோ, ஒரு குடும்பமோ, ஒரு சமுதாயமோ, பிசாசின் அழிக்கக்கூடிய ஆவிகளுக்கு, தங்களை தாங்களே சீர்கொழிக்கக்கூடிய ஆவிகளுக்கு கதவி திறக்கிற பழக்கங்கள். இதனோட ஓகே 2 பார்த்தோம், இதனோட ஊக்கத்தை பார்த்தோம், இதை தவிர்த்து கொள்ளணும், இதுக்கு இருக்கிற எச்சரிக்கையை பார்த்தோம். 3வதாக இதனோட பாலிய பாவங்களின் அதிர்ச்சி ஊட்டும் விளைவுகளை பார்ப்போம். ஓகே, அவர் கொடுக்குற வார்னிங்லேயே திருப்பி அதனோட விளைவுகளை சொல்கிறார். ஒன்று வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த அதிகாரம் பாருங்களேன், இப்படி செய்கிற அந்த குடும்பம், அந்த தேசம் நிர்மூலம் ஆகிறது மாத்திரம் இல்லை, நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி பாருங்களேன். இதில் உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க இப்படிப்பட்ட காரியங்களை. இதுக்கு முந்த இருந்த தேசம் அப்படி செஞ்சிச்சு, நீங்களும் செஞ்சீங்கன்னா நீங்களும் அழிவீங்க அப்படின்னு இறக்கமாக அவங்களுக்கு சொல்லி ஏன் சொல்கிறாரு? நீங்கள் அழியக்கூடாதுன்னு சொல்கிறார். அழிஞ்சிருவீங்க, அழியக்கூடாது. என் கட்டளைகளை பாசிட்டிவாக கை கொண்டு நீங்கள் யாருன்னு உங்களை அறிந்து இல்லைங்களா, அந்த ஊக்கத்தோடு என் கற்பனைகளை என் நியாயங்களை தியானித்து ரெகுலராக தியானிக்கும் போது உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு. அதை தவிர்த்து கொண்டு அந்த மாதிரி உங்களை தீட்டுப்படுத்தாதீங்க. அதுக்கு ஒரு விளைவாக என்ன சொல்கிறாரு? தேசம் தன் குடிகளை கக்கி போடும். தேசம் தன் துடிகளை கக்கி போடும். இது வந்து ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னதை நான் வாசித்தேன். அது இதே என்ன இதுக்கு அர்த்தம்னா, கடவுள் கொடுக்குற தண்டனை ஒன்று வருது, ஆனால் இந்த மாதிரி பாவங்கள் வந்து இயற்கையாக ஒரு சுற்றுச்சூழலை ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துதான். அதை வந்து ஆண்டவர் ஒரு எக்ஸ்பிரஸிவாக சொல்கிறார். பாருங்களேன், இப்படி தங்களை தாங்கள் இருக்கிற இடத்த மக்கள் இதை எடுத்து தீட்டுப்படுத்தும் போது அந்த தேசம் பொறுக்க முடியாமல், அந்த பூமி பொறுக்க முடியாமல் ஒரு எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர்னுவாங்க, அந்த சுற்றுச்சூழலுடைய பேரழிவு ஏற்படுதான் அந்த மாதிரி மக்கள் சமுதாயம் குடும்பம் செயல்படுகிற இடங்களில். ஏன்னா ஒரு மனிதனையும் பூமியும் ஒரு உடன்படிக்கையின் இணைப்பில் தான் அவர் ஆண்டவர் இணைத்தார். மனிதன் செஞ்ச பாவத்தை பூமியும் சபிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரி மனிதனுடைய பாலிய பாவங்களுக்கும் அந்த பூமியினுடைய நில ஒரு உறுதித்தன்மைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த காலத்தில். என்ன ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு தான் இது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட தெரியாது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா ஓ இன்பம் கொடுக்குதா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை இல்லையா? நான் காலைல சொன்ன மாதிரி மென்டல் லேசினஸ் நமக்கு, இதெல்லாம் யோசிக்காமல் நம்ம இன்பம் இருக்குதான்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் படைப்பு, அவர் உயிரும் பூமியும் படைப்பும் சுற்றுச்சூழலையும், இட்ஸ் ஆல் கனெக்டட். அதனோட இருக்கிற பந்தம் மர்மம் நமக்கு சரியாகவே தெரியாது. அது இது இதுக்கும் ப்ராவிடன்ஸுக்கும் கனெக்டட். நாளைக்கு எனக்கு கதவு திறக்குமா திறக்காதான்னு எதை பொறுத்து இருக்கிறது? இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பொறுத்து இருக்கிறது இல்லைங்களா? என்னென்னவோ உருட்டி விட்டுருது இந்த பாவம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நீ நினைக்காத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையில். உன்னை தேசம் கக்கி போட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 நேச்சுரல் எஃபெக்ட். ஒரு தேசம் சுற்றுச்சூழ்நிலை கக்கி ஒரு அடைமொழி தான். ஆனால் இப்படிப்பட்ட ராங், தவறான செக்ஷுவல் பாவங்கள் ஒரு அவங்கள அந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அது உங்களை கக்கி போடணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே என்ன? அவங்களுடைய தேசம்தான், அந்த காலத்திலலாம் பூமி தான் இல்லைங்களா? ஏன் அவங்களுடைய செழிப்பு, அவங்களுடைய சுகம், அவங்க வளர்ச்சி எல்லாமே எதை பொறுத்து இருக்கு? தேசத்தை பொறுத்து தான் இருக்குது. ஒரு தேசத்தில் குடியிருந்து தேசத்தில் கூட்டு போகிறார், அங்கே தான் அவனுக்கு பாலம் தேனும், அங்கே தான் அவனுக்கு செழிப்பு எல்லாம் வரப்போகுது. அதுவே அவனை கக்கி போடுன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய செழிப்பு, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய சுகம் எல்லாமே சீர்குலைஞ்சி போவோம் இந்த பாவத்தினால. அதான் அர்த்தம், எல்லாமே குலைஞ்சி போவோம், எதுவுமே விடியாது உன் வாழ்க்கையில். உன்னுடைய பொருளாதார செழிப்பு, உன்னுடைய சரீர சுகம், உன்னுடைய குடும்ப நலம், நிம்மதி எல்லாமே நிர்மூலமாகும் இந்த பாவத்தினால். நமக்கு தெரியுமா அதனோட கனெக்ஷன்? சொல்கிறாரு, தேசம் கக்கி போடுன்னு. ஒரு எக்கலாஜிக்கல் விபரீதம் நடக்கும்பா. எக்கலாஜிக்கல் ஏன்னா அதில் அப்படிலாம் கனெக்ட் ஆகிருக்குது, நீ தெரியாமல் என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற எக்கலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. இதில் ஒரு பெரிய விபரீதம், ஜெனரேஷன் ஜெனரேஷனாக கயிற. அதை நம்ம இப்போங்க மாத்திரம் இல்லை, ஒரு நம்ம காலத்தில் தெளிவாக நம்ம பார்க்குறோம். இது ஒன்றும் நம்ம ஒரு யூகமாக சொல்லலை, ஆயிரக்கணக்கான வருஷங்களை வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன சொல்லுது? பெரிய பெரிய கலாச்சாரங்கள், பாபிலோனு, அசிரியா, கிரேக்கு, பர்ஷியா, ரோமன்ஸ் எல்லாம் இப்போல்லாம் கக்கி போட்ட மாதிரி பேரே இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கே போச்சு பாபிலோனில் இருந்த மக்கள்? எங்கே போனாங்க இது ரோமன்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? அவங்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் அந்த குடிமை, அந்த கலாச்சாரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு? ஏன்னா இந்த மாதிரி பயங்கரமான பாவங்களுக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால தான். பாருங்களா, தேசம் அவர்களை கக்கி போட்டது, விபரீதங்கள் ஆச்சு. அது யாராவது இந்த காலத்தில் ஒத்துக்குவாங்களா? நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு மாடர்ன்னா நம்ம செய்கிற செக்ஷுவல் பாவங்களுக்கும் நமக்கு வரப்போகிற அழிவுக்கும் நிர்மூலத்திற்கும் ரொம்ப தொடர்பு சம்பந்தம் இருக்குது. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் என்ன, ஒரு பிளே பாய் ஜெனரேஷன், எங்கே பாரு போனோகிராஃபி அதிகமாக இருக்கிற ஜெனரேஷன் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம ரொம்ப கூச்சமாக பேசாமல் இருக்கலான்ற மாதிரி இல்லையே, நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, மொபைல் ஃபோனை எடுத்து கொடுத்தா அது திறந்து ஒரு போகக்கூடாத சைட்டுக்கு போனால் போச்சு இல்லைங்களா, போகப்போனாத சைட்டுக்கு. இதெல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் இதுதான், இந்த கதைகள் தான் அங்கெல்லாம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ, மதர் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் தான் அங்கே இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக அவங்க பார்த்து அங்கேருந்து படிக்கலாமே. ஆனால் அதுக்கும் தேசங்கள் நாசமாக போகிறதுக்கும் மக்கள் அங்கே அழிஞ்சு போகிறதுக்கும் தேசம் கக்கி போடுறதுக்கும் அவங்களுடைய பொருளாதார அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் காலாகாலமாக ஆண்டவர் பார்த்து, இதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேளு. உன்னுடைய பொருளாதார, உன்னுடைய சுகம், உன்னுடைய குடும்ப நலம், உன்னுடைய சமாதானம், சைக்கலாஜிக்கல், மென்டல், ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாமே நாசமாகிறதுக்கும் இந்த பாவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நீ இன்னைக்கு நாசமான நிலையில் ஒரு வேளை நின்றுக்கிட்டு இருந்தால் எத்தனை நினச்சி பாரு, அதெல்லாம் கனெக்ஷன் அங்கே தான் போய் வந்து முடியும். உன்னை கக்கி போட்டுக்கிட்டு இருக்கு தேசம். யோசிச்சு பாருங்கள், பர்சனலாக நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நமக்கும் ஒரு தேச புவியியல், ஜியோகிராஃபிக்கல், ஜெனரேஷனல் கான்சிக்வன்சஸை நம்ம பார்க்குறோம். பர்சனல் கான்சிக்வன்சஸ் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொன்னார், ஒன்று கொரிந்தியரில் பார்த்தோம், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியே, இது சரீரத்துக்கு விரோதமாக திருமணத்தை கனமாக எண்ணணும், இல்லைனா தேவன் நியாயம் தீர்ப்பார். கடவுள் அதை நம்ம பார்த்து உணர செய்யிட்டோம். ரெண்டாவதாக பாவம், இந்த பாவம் இட்ஸ் நாட் எ பர்சன், அதெல்லாம் இப்படி தான் சொல்கிறது, இதெல்லாம் செய்கிற தப்பு பான், நான் தனியாக தானே செஞ்சுக்கிறேன், இது யாருக்கு யாருன்னா பாதிப்பு ஏற்படுத்துது, அப்படித்தான் எல்லாரையும் இப்போ ஏமாத்துறது. நான் பெட்ரூமில் தனியாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்யும் போது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது? யாருக்கும் அது இல்லை. இந்த வசனம் அந்த பொய்யை உடச்சி சுக்குநூறாக்குது. உன்னை மாத்திரம் இல்லை, உன்னை, நீ செய்கிற தேசத்தை, நீ இருக்கிற வீட்டை, நீ இருக்கிற குடும்பத்தை, நீ இருக்கிற நாட்டை, ஏன்னா அந்த கலெக்டிவாக அந்த சமுதாயமே பாதிக்கிற அளவுக்கு உன் பாவம் இருக்கிறதையா, அந்த சமுதாயமே நீ இந்த பாவத்தை செய்வதற்கு வழிவகுத்து சூழ்நிலை வகுத்து கொடுத்ததுக்கு அந்த சமுதாயத்துக்கே தண்டனை வரப்போது நீ செய்கிற பாவத்தினால, யோசிக்க முடியுமா? வேற எந்த விளைவுகள் இல்லை. ஏன் நீ தீட்டுப்படுத்திக்கிற, உன்னை திருப்பி திருப்பி சொல்ல தீட்டுப்படுத்துகிற, உன் குடும்பத்தை தீட்டுப்படுத்துகிற, பிள்ளைய தீட்டுப்படுத்துகிற, நீ இருக்கிற பூமியை தீட்டுப்படுத்துகிற, அது உனக்கு விளைவுகள் கொண்டு வரும், மாரல் கொண்டு வரும் விளைவுகள், குடும்பத்தில், சமுதாயத்தில் சோஷியல் ப்ராப்ளம் கொண்டு வரும், மேரிட்டல் ப்ராப்ளம் கொண்டு வரும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் கொண்டு வரும், பேரண்டல் க்ரைசிஸ் கொண்டு வரும். ஏன் குடும்பங்களில் இப்போ ஏன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஏன் அதிருப்தி, ஒரு டிப்ரெஷன் குடும்பத்தில், ஏன் ஒத்துமை இல்லை? புருஷன் மனைவி டெய்லி அடிச்சுக்கிறது தான், ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிறது தான், எப்போ பார் சண்டை கசப்பு, பிள்ளைகள்கிட்ட வயலன்ஸ் தான், பிள்ளைகள்கிட்ட பயங்கரமாக அப்பா அம்மா நடந்துக்கிறது இல்லைங்களா, அப்பாவும் நடந்துக்கிறது, கொடுமையாக நடந்துக்கிறது, குடும்பங்கள் பிரிஞ்சு, கொடு குடு வீட்டில் இருந்தாலும் ஒரு தனித்தனியாக விரிஞ்சு ஃப்ராக்மெண்டட் ஃபேமிலின்னுவாங்க, அதெல்லாம் ஏன் தனிமை ஃபீலிங், ஏன் இதெல்லாம் தாங்க காரணம். அப்படிப்பட்ட குடும்பங்கள் சேர்ந்த சபைகளாக நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி தான் ஜெனரேஷன் எல்லாம் குடும்பங்கள் இருக்குது, எல்லாம் ஆண்கள் இருக்குன்றார். ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போல்லாம் மைட்டி மென்னா ஏன் இல்லை தாவீது மாதிரி, ஏன் தேவனுக்கு எழுந்திரிச்சு செழிப்பிடுற ஆண்களாக இல்லை? படிப்பறிவதெல்லாம் காரணம் சொல்லாதீங்க, ஆவியால் நிரப்பப்பட்டா இப்போ எழுந்திரிச்சு வருவாங்க. இப்போல்லாம் ஆண்கள் இப்படி எல்லாம் மோகாலுக்கு வணங்கிட்டு இருக்கிறதுனால தான், இப்போல்லாம் போனோகிராஃபிக்கு முன்னாடி உட்காந்து பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்கள் இல்லை இப்போ. அப்படிப்பட்ட ஆண்கள் கொண்ட குடும்பங்கள் எப்படி இருக்கும்? அவன் நினைக்கிறான் அவனை ஒண்டி தான் பாதிக்குது, அவன் குடும்பம், நிலம், பொருளாதாரம் எல்லாத்தையும் பாதித்து அவனைய கான்ஃபிடென்ஸு உறிஞ்சு எல்லாத்தையும் அழிக்குதுன்னு அவனுக்கு தெரியாதே. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஆண்கள் அப்படிப்பட்ட குடும்பங்கள் கொண்ட சபை, அந்த சபை என்ன சாட்சி இருக்கும்? ஆவியானவர் எப்பவும் துக்கப்படுத்திக்கிட்டு உலகத்தில் அந்த சபையில் மக்கள் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்படுவாங்களா? யோசிச்சு பாருங்க, நம்ம சபைகள் அப்படி இருந்தா, நம்ம தானே பவுல் சொல்கிறாரு எபேசியரில், செக்ஷுவலி இம்மாரலாக இருக்கிறவன் அவனுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. நீ எவ்வளோதான் படி எபேசியர், எவ்வளோதான் படி, உனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாமல் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட சபையை, லோடோஷிய சபையை பார்த்து என்ன சொல்கிறாரு? துப்பி போடுவேன். தேசம் துப்பி போடுறது ஒரு வகை இருக்கட்டும், கிறிஸ்து யார் காலில் பார்த்த கிறிஸ்து அவர் என்ன பண்ணுவாரா? ஒரு சபையை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. துப்பி போடுவேன். ஏன், இந்த பாவம்தான், துப்பி போடுவேன். எவ்வளோ வாயில் வைக்காத அருவறுப்பு, நீ துப்பி போடுவேன். இதுக்கு தானே சொல்கிறாரு. அதுக்கு என்னங்க சொல்யூஷன்? அதே சேம் சொல்யூஷன் தான், ஆனால் கேட்டுக்கிறது இல்லை நம்ம. சேம் சொல்யூஷன் என்ன? ரிப்பென்ட், மன திரும்பு. மனம் மனத்துக்கு தான் போகுது திருப்பி. சிந்தி சிந்தி சிந்தி, இதை நான் சொன்னதை சிந்தி. உனக்கு தெரியாது இதனோட பவரு, எனக்கு தெரியாது இதனோட விபரீதங்கள். சிந்தி சிந்தி, இப்படி சிந்தி. அவன் டிவியில் காட்டுறான், இதில் மொபைலில் காட்டுறான், அதை பார்த்து யோசிச்சு ஏமாந்துடாத. சிந்தி, நான் சொன்னதை சிந்தி. வாழ்க்கையை சிந்தி, சூழ்நிலையை சிந்தி, சிந்தி இதனோட விளைவுகளை சிந்தி. சிந்திச்சு இதை குறித்த மனதை மாற்றிக்கொள். மனம் திரும்புதல், இதனோட அதிர்ச்சியை பார். நீ அதிர்ந்து போகிற அளவுக்கு, உன் மனதெல்லாம் அதிர்ந்து போகிற அளவுக்கு இதை சிந்திச்சு பார், சிந்திச்சு பார், சிந்திக்கு சிந்திச்சு. ஒரு பக்கம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஏன், அவருடைய பரிகார பலி தான் மலைக்கணக்காக வருஷ கணக்காக கட்டின இந்த குற்ற உணர்வை நீக்கக்கூடியது அவர் தான். அந்த மலையை தூக்கி அவர் மேலே தானே போட்டார் சிலுவையில். இயேசு கிறிஸ்து பாவத்தையெல்லாம் சுமந்தார்னு அவரை விசுவாசி, அந்த பாவ பாரம் அவர் மூலமாக நீங்கப்படுதுன்னு நம்பி, அவர் மூலமாக தான் இப்படிப்பட்ட பழக்கங்களை, எடிக்ஷனை நம்ம மேற்கொள்ள முடியும் இல்லைங்களா. அவர் மூலமாக தான் நம்ம மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் இறக்கமாக வந்து சொல்கிறாரு, அதை கேட்டுக்குவோமா. பாசிட்டிவாக ஒரே ஒரு அப்ளிகேஷனை சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஈவினிங்ஸில் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் எனக்கு பாருங்கள் பாதி தான் இருக்குது, ஆனால் எங்கேயோ போயிடுது அது. பாசிட்டிவாக இதுக்கு பாசிட்டிவாக ஒரு அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்களை கண்ணும் கருத்துமாக கண்மணி போல காக்கிற ஒரு பொறுப்பு இது காட்டுதுங்க. குடும்பம் இல்லைங்களா, நம்ம எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும். திருமணம் என்பது கடவுள் ஏற்படுத்தின டிவைன் இன்ஸ்டிடியூஷன். ஆண் பெண்ணுடைய மிக உயர்ந்த சந்தோஷத்துக்காக அவர் ஏற்படுத்தின ஒரே ஒரு நிறுவனம் எது? இன்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒரு மூளைக்கல், நீதியான ஒழுங்கான சமுதாயத்தினுடைய மூளைக்கல் குடும்பம் தான், திருமணம் தான். பாருங்களேன், ஏன் எனக்கு ஆனால் தெரியும், திருமணம் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப சேலஞ்சிங் தான், சில நேரங்களில் டார்ச்சர் தான். சில பேர் சொல்கிற மாதிரி, ஐயோ திருமணம் டார்ச்சராக தான் இருக்குது, ஏமாற்றம் தான் அளிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால, கிருபையினால், தொடர்ந்து ஜபத்தோடு வசனத்தோடு அதை கட்ட கட்ட ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக அது பெரிய ஆசீர்வாதமாக முடியும். டார்ச்சர் தான் இல்லைன்னு இல்லை. அந்த டார்ச்சரை பார்த்துட்டு தான் இப்போல்லாம் ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு போகிறாங்க. இப்போல்லாம் அப்படி தான் போகிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் இந்த வரப்போகிற ஜென்ரேஷனில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. இப்போவே எல்லாம் வந்துருச்சு, இப்போ எல்லாம் மூவிஸில் டிவிஸ்லலாம் வருது. கடவுள் ஏதேனில் ஏற்பட்ட ஒழுங்கு அது சரியில்லை, அந்த குடும்பம்லாம் சரியில்லை. ஏன்னா இப்போல்லாம் திருமணம் தேவையில்லைன்றாங்க. இப்போ எல்லாருமே திருமணம் தேவையில்லை. ஏன், திருமணத்தை ஒரு ஆண் ஆதிக்க ஒரு நிறுவனமாக, பெண்ணை ஒடுக்குவதற்காக மனிதர்கள் ஆண்களாக சேர்ந்து கண்டுபிடித்த ஒரு நிறுவனம் அது. ஏன்னா பெண்ணை இவெல்லாம் வளர விடாமல், ஒடுக்க அவளை போய் பெருசாக என்னவோ சாதிக்கணும்னு போகிறா, அவளை வர விடாமல் இந்த ஃபெமினிசம் சொல்கிற திருமணம் தேவையில்லை, அது டார்ச்சரான நிறுவனம். ஆனால் மேரேஜ் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். ஆண்டவர் ஏற்படுத்தின நம்ம அசுத்தம், இந்த மாதிரி அசுத்தங்கள்லாம் போயிடாதபடிக்கு நம்மளை காக்கிற ஒரே நிறுவனம் எதுங்க? குடும்பங்க. அந்த குடும்பத்தை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும். திருமணத்தை கண்ணும் கருத்தமாக, அந்த மேரேஜையும் அந்த மேரேஜ் லவ்வையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க நம்ம பார்க்கணுங்க. அது எத்தனை வயசானாலும் சரி, அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க நம்ம பார்க்கணும். ஏன்னா அது ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். திருமணம் ரொம்ப முக்கியம், நம்ம மேரேஜை காத்துக்கணும். ஏன்னா நம்ம சொசைட்டி இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லிவிட்டு, ஃபெமினிசம் இப்பெல்லாம் டைவர்சஸ் எல்லாம் வெக்கேஷன் போகிற மாதிரி, இந்த திருமணம் ஒர்க் ஆகலால இன்னொரு திருமணம், இன்னொரு ரீமேரேஜஸ் அதெல்லாம் போகுது. ஏன், திருமணத்தின் மேலே நம்பிக்கை இல்லை இப்போ யாருக்குமே. நிறைய பேர் சிங்கிள் உமன்லாம் என்ன பண்ணுறாங்க, திருமணம்லாம் இல்லைன்னு 30 வயசு ஆகும்போது நல்லா சிஇஓ ஆகிருக்கும் அந்த அம்மா, எனக்கு தெரியும். சில நிறைய பேர் இருக்காங்க, ஒரு அம்மா சிஇஓ ஆயிடுச்சு, ஆனால் வாழ்க்கையில் திருப்தியே இல்லை, ஒரு நிறைவே இல்லை, அதனால் நான் குழந்தைய வளர்க்கணும், ஆனால் எனக்கு திருமணம் தேவையில்லை, எனக்கு குழந்தை ஒண்டி வேணும். அதுக்கு வழிகள்லாம் இருக்குது. இப்போல்லாம் ஃப்ரோசன் ஸ்பேம் இருக்குது, ஆணும் தங்களுடைய ஸ்பேமை விற்கலாம், பெண் விற்கலாம். திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை சமுதாயம் ஓடுது, திருமணம் இல்லாத நம்ம பார்த்துக்கலாமான்னு ஓடுது. இதெல்லாம் வளர்ந்துட்டு போகுது, டிவியில் மீடியாவில் எல்லாம் வருது. நம்மளும் ஒரு வாழை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி, ஆ புதுசாக இருக்குதே, எப்போ வர கல்யாணம் குட்டின்னு பிறந்துட்டு எதுக்கு, புதுசாக ஒரு நல்லா இருக்குது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்மளும் பிரெயின் வாஷ் பண்ணிடாதபடிக்கு பார்த்துக்கணும். இதெல்லாம் அருவறுப்பு. ஆண்டவர் ஒரு சமுதாயங்களையே தேசங்களையே கலாச்சாரங்களையே அழிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட பழக்கங்கள் அது அருவருப்பு ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவர் ஏதேனில் ஏற்படுத்தின மாடல் தான் அது, பாவத்தில் கெட்டு தான் போச்சு. ஆனால் நம்ம இயேசுவில் மீட்கப்பட முடியும். வருஷங்கள் எடுக்கும், ஆயிரக்கால் பயிருன்றோம் இல்லைங்களா, பொறுமையோடு அதை வேலை செஞ்சோன்னா அந்த குடும்பம் நல்லா தான் வரும், ஆண்டவருடைய கிருபை வார்த்தையில் வரும். அந்த அதை விட்டுட்டு நம்ம போய் ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல் போகிறோம் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு போயிடாதீங்க. திருமணத்தை காத்துக்கங்க, குடும்பத்தை காத்துக்கங்க, திருமண உறவுகள் காத்துக்கணும். இதான் நம்ம படிக்கிற முக்கியமான பாடம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் இந்த வேறாகமும் சங்கடமான புத்தகமாக இருந்தாலும் நாங்கள்லாம் வாசித்து உணர வேண்டிய புத்தகம். எவ்வளோ அன்பாக இறங்கி வந்து சொல்கிறீங்க ஆண்டவரே, முட்டாளுகளாக இரு நடந்துக்கிறோம், முட்டாளுகளாக இதோ இந்த காலத்தில் இந்த ஒரு செக்ஷுவல் ரெவல்யூஷன், இந்த போர்னோகிராஃபி காலத்தில், விபரீதம் பெர்வர்ஷன்ஸ் நிறைந்த காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய சோதனை ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சோதனையில் நாங்கள் எத்தனையோ பேர் பல விதங்களில் தவிக்கிறதான் சில நேரங்களில் ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து காமிச்சு உணர்த்தி தேவனே இதை இதிலிருந்து வெளிப்படையே செய்கிற உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க, ஆழமாக சிந்தித்து பார்க்க உங்களுடைய வசனத்தின்படி எங்களுடைய கலாச்சாரம் இதோ இந்த கானானியர் இந்த பிளேபா இந்த ஜெனரேஷனில் நாங்கள் மாட்டி அழிந்து போகாமல் உங்களுடைய வசனம் புது வசனத்தின்படி எங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக உங்களுடைய வசனத்தின்படி சிந்திக்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறீர். இதன்படி எந்த மனுஷன் வாழ்கிறானோ அவன் பிழைப்பான், அவன் வெற்றி அடைவான், எல்லாவற்றிலையும் வாய்க்கப்படுவான். வசனத்தின் தியானித்து இரவும் பகலும் தியானித்து அதன்படி போகும்போது எங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆண்டவரே, வாழ்க்கையில் முழுமையான சக்ஸஸ் கிடைக்குமே. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் உலகத்துக்கு பேச்சு கேட்டு பிசாசின் பேச்சை கேட்டு ஏவாள் அள்ளி ஏமாந்து போன மாதிரி நாங்களும் ஏமாந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உன் வசனத்தை அண்டி இருக்க உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். தேங்க்யூ. இத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.